அன்பார்ந்த மாணவர்களே, சைவநெறி பாடத்தினூடாக மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்ளும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் சைவநெறி பாட ஆசிரியர் சுப்பையா பத்மநாதன். மாணவர்களே, இன்று நாம் தரம் 11 அலகு 17 மும்மலம் பற்றி பார்ப்போமா? ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் தானே? சைவம் சிவ சம்பந்தம் உடையது. சைவம் சிவ சம்பந்தம் உடையது. சைவம் கூறும் உண்மைகளின் முடிந்த முடிவான உண்மைகளை கூறுவது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது மாணவர்களே முடிந்த முடிவு என பொருள்படுகின்றது. அவ்வாறான சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக எதனை பற்றி கூறுகின்றது? பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள்களை உண்மை பொருளாக எடுத்துரைக்கின்றது. சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் யாவை என்ற வினாவுக்கு எவ்வாறு விடையளிப்பீர்கள்? ஆம், சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள் பதி, பசு, பாசம் ஆகும். சரிமானவர்களே, பதி என்றால் என்ன? பதி என்றால் என்ன? பதி என்பது பரம்பொருளை குறிக்கின்றது. மேலும் பதியை நாம் எவ்வாறு கூறுவோம்? இறை, கடவுள், பரமசிவன், ஈசன், பரமாத்மா, தலைவன் என்றெல்லாம் அழைக்கின்றோம். இப்பதியானது அறிவே மயமானது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பதியானது அறிவே மயமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்களில் அடுத்ததாக பசு. பசுவை பற்றி நோக்குமானால் பசு என்பது ஆன்மாவை குறிக்கின்றது, உயிரை குறிக்கின்றது. சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்களில் சதசத்து எனப்படுவது பசு. சதசத்து எனப்படுவது பசு. கடவுளைப் போலவே உயிர்களும் அனாதியானது, நித்திய பொருள். இதை பற்றி நீங்கள் முன்னர் கற்றிருப்பீர்கள். சித்தாந்திகள் உயிர்களை பசு, சீவன், ஆன்மா, தேகி, உள்ளம், சதசத்து என பலவாறு அழைப்பர். உயிர்களை வேறு எவ்வாறு அழைப்பர் மாணவர்களே? பசு, சீவன், ஆன்மா, தேகி, உள்ளம், சதசத்து. உயிர்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை மாணவர்களே. உயிர்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. உயிர்கள் அளவில்லாதவை. பசு பாசத்தோடு சம்பந்தப்பட்டது. பசு பாசத்தோடு சம்பந்தப்பட்டது. பாசங்களுடன் பொருந்தியுள்ளமையால் உயிருக்கு பசு என்னும் பெயர் வழங்குகின்றது. பாசங்களுடன் பொருந்தியுள்ளமையால் உயிருக்கு பசு என்னும் பெயர் வழங்குகின்றது. ஆன்மாவுக்கு பல குணங்கள் உள்ளன. அவை அறிவித்தால் அறியும் தன்மை. அறிவித்தால் அறியும் தன்மை. சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் தன்மை. நாம் எதை சரி அறிவித்தால் மாத்திரமே அதை அறியும் தன்மை உள்ளது. அதே போன்று சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் தன்மை என்பனவாம். மாணவர்களே, அந்த ஆன்மாக்களின் அறிவை மயக்கி இறைவனை அடைதலாகிய அவற்றின் இலட்சியத்துக்கு தடையாக இருப்பவையே பாசங்கள் எனப்படுகின்றன. ஆன்மாக்களின் அறிவை மயக்கி இறைவனை அடைதலாகிய அவற்றின் இலட்சியத்திற்கு தடையாக இருப்பவையே பாசங்கள் எனப்படுகின்றன. ஆன்மா இறைவனை உணர்ந்து பேரின்பம் பெறுவதற்கு தடையாய் அதனை பந்தித்திருப்பது பாசம் எனப்படும். ஆன்மா இறைவனை உணர்ந்து பேரின்பம் பெறுவதற்கு தடையாய் அதனை பந்தித்திருப்பது பாசம் எனப்படும். மாணவர்களே, பாசம் தலை, கட்டு, பந்தம், அசித்து எனவும் வழங்குவர். பாசத்தை வேறு எவ்வாறு கூறுவர்? தலை, கட்டு, பந்தம், அசித்து. அவ்வாறெனில் பாசத்தை ஏன் மலம் என அழைக்கின்றனர்? பாசம் உயிரை மாசுபடுத்துகின்ற காரணத்தினால் மலம் என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, மலங்கள் எத்தனை வகைப்படுகின்றன? ஆம், அவை எத்தனை வகைப்படுகின்றது? மூன்று வகைப்படுகின்றது. அவை ஆணவம், கண்மம், மாயை எனப்படுகின்றன. ஆணவம், கண்மம், மாயை. மாணவர்களே, நாம் ஆணவ மலத்தினை பற்றி நோக்குவோமானால், உயிரை மயக்கி அவற்றின் வியாபகத்தன்மை விளங்க ஒட்டாது, மறைத்து ஒடுக்கி அணுத்தன்மைப்படுத்துவதனால் ஆணவம் எனப்படுகின்றது. உயிரை மயக்கி அவற்றின் வியாபகத்தன்மை விளங்க ஒட்டாது, மறைத்து ஒடுக்கி அணுத்தன்மைப்படுத்துவதனால் ஆணவம் எனப்படுகின்றது. ஆணவம் என்றால் என்ன மாணவர்களே? கூறுங்கள். உயிரை மயக்கி அவற்றின் வியாபகத்தன்மை விளங்க ஒட்டாது, மறைத்து ஒடுக்கி அணுத்தன்மைப்படுத்துவதனால் ஆணவம் எனப்படுகின்றது. பதி முற்றடைவுடைய பொருள், பதி முற்றறிவுடைய பொருள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாசம் அறிவற்ற சடப்பொருள். பசுவானது சார்ந்ததன் வண்ணமானது, அதாவது அறிவுடைய பொருளான பதியை சார்ந்து நின்றால் அறிவுடையதாயும், அறிவற்ற பொருளை பாசத்தை சார்ந்து நின்றால் அறிவற்றதாயும் இருப்பது. அதனால்தான் பசுவானது சார்ந்ததன் வண்ணமானது என கூறுகின்றோம். இவ்வாறு இறைவனை சார முடியாதபடி பசுவை பீடித்து அதனை அறியாமையுள் அழுத்தி நிற்பது ஆணவ மலமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, பகத்துவம், மலம், அஞ்ஞானம், அவித்தை, பாசம், அசுத்தி, கலங்கம், மோகம், தமசு, சடம் என்னும் பெயர்களும் ஆணவ மலத்தையே குறிக்கின்றது. எவ்வாறு? பகத்துவம், மலம், அஞ்ஞானம், அவித்தை, பாசம், அசுத்தி, கலங்கம், மோகம், தமசு, சடம் என்னும் பெயர்களும் ஆணவ மலத்தையே குறிக்கின்றது. மேலும் ஆன்மாவை சிற்றறிவும் சிறு செயலும் உடையதாக்குதல் ஆணவத்தின் இயல்பு. சிற்றறிவும் சிறு செயலும் உடையதாக்குதல் ஆணவத்தின் இயல்பு. மாணவர்களே, ஆன்மாக்களுக்கு பொய்பிரபஞ்சத்தை, பொய்யான பிரபஞ்சத்தை மெய்ப்பொருள் என்று அறிவித்து நிற்றலால் அவை வினைகளை இயற்றி பிறவியில் அகப்பட்டு துன்பப்படுகின்றன. நான் எனது என்று எண்ணும் அகந்தையும், இஃது எனது என்று எண்ணுகிற மமதையும், நான் என்ற அகந்தையும் எனது என்கின்ற மமதையும் ஆணவத்தினாலேயே உருவாகின்றது. இதனை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. இந்த ஆணவப்பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் மாணவர்களே. ஆணவம் அளவில்லாத சக்திகளை உடையது. ஆணவம் அளவில்லாத சக்திகளை உடையது. ஆணவம் செம்பிற் களிம்பு போல உயிருடன் கலந்து நிற்கும் தன்மையுடையது. உயிர்களுக்கு ஆணவம் ஒரு குற்றமாக இருத்தலால் மலம் எனப்பட்டது. மாணவர்களே, ஆணவம் ஏன் இருள் மலம் என அழைக்கப்படுகின்றது? ஆம், கண்ணை மறைத்து நிற்கும் இருள் போல ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்து நிற்றலால் இருள் மலம் என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, ஆணவம் இருளிலும் கொடியது என அறிந்திருப்பீர்கள். ஏன் அவ்வாறு கூறப்படுகின்றது? ஆணவம் ஆன்மாவை பந்தித்திருக்கும் போது தன்னையும் காட்டாது, பிறப்பொருளையும் காட்டாது. ஆனால் இருளோ பிறப்பொருளை காட்டாவிடினும் தன்னை காட்டும். ஆதலால்தான் ஆணவம் இருளை விட கொடியது என கூறப்படுகின்றது. மாணவர்களே, ஆணவத்தை ஏன் சகசமலம் என அழைக்கப்படுகின்றது? ஆணவத்தை ஏன் சகசமலம் என அழைக்கின்றோம்? ஆன்மா எப்போதிருந்து உள்ளதோ அப்போதிருந்தே அதனோடு ஆணவமும் உள்ளது. அதனால்தான் ஆணவத்தை சகசமலம் என்பர். சகசம் என்றால் கூட பிறந்தது. சகசம் என்றால் கூட பிறந்தது என்று பொருள். ஆன்மாக்கள் அனாதியானவை என்பது சைவ சித்தாந்த கொள்கை. ஆகவே அதனோடு சகசமான ஆணவமும் அனாதியானதே. மாணவர்களே, உயிரின் அறிவு, இச்சை, செயல் ஆகியவற்றை மறைத்து நிற்கும் ஆணவத்திற்கு குணங்கள் எட்டு என்பர். எத்தனை குணங்கள்? எட்டு குணங்கள். ஆணவத்திற்கு எட்டு குணங்கள். அதனை சைவ சித்தாந்திகள் இவ்வாறு கூறுகின்றனர். விகற்பம், தன்னை விட பிறர் ஒவ்வாறெனல். விகற்பம் என்பது தன்னை விட பிறர் ஒவ்வாறெனல். கற்பம், பிடித்ததை பிடித்திருத்தல். பிடித்ததை பிடித்திருத்தல் கற்பம். குரோதம், கோபம் கொண்டு நினைத்தல். மோகம், ஒன்றிற்கு ஆசைப்படல். கொலை, உயிர்களை கொல்லுதல். அங்கர், எப்பொழுதும் துக்கப்படுதல். மதம், அகங்காரம் மேலிடுதல். நகை, சிரித்தல். இவ்வாறான தீய குணங்களை உண்டாக்குவது ஆணவத்தின் இயல்புமானவர்களே. அப்படியானால் இத்தகைய ஆணவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வென்றே ஆக வேண்டும். ஆனால் நம்மால் தனித்து நின்று வெல்ல முடியாது. அதனை வெல்வதற்கு நமக்கு துணை செய்ய வல்லவர் யார்? ஆம், கடவுள் ஒருவரே நமக்கு துணை செய்ய வல்லவர். கடவுள் பெருங்கருணையாளராக நம்மீது இடைவிடாது திருவருள் பொழிந்த வண்ணம் இருக்கிறார். அந்த திருவருளை முறையாக பெற்று பயன்படுத்தி இந்த ஆணவத்தை வெல்ல முயல வேண்டும். மாணவர்களே, எப்போதும் இறைவன் பற்றிய சிந்தனை நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். எமது வல்லமையின்மையும் இறைவனுடைய பெரும் வல்லமையும் நாம் மறந்துவிடல் ஆகாது. எமது வல்லமையின்மையும் இறைவனுடைய பெரும் வல்லமையையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மாணவர்களே, நம்மை பீடித்துள்ள ஆணவம் ஏதேனும் தீய செயலை செய்வதற்கு நம்மை தூண்டும் போது அதிலிருந்து விலகி நடந்து கொள்வதே புத்திசாலித்தனமாகும். அதுதான் இறை அருளை பெற வழிவகுக்கும். இறை அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டுமானவர்களே? ஆம், நம்மை பீடித்துள்ள ஆணவம் ஏதேனும் தீய செயலை செய்வதற்கு நம்மை தூண்டும் போது அதிலிருந்து விலகி நடந்து கொள்வதே புத்திசாலித்தனம். மாணவர்களே, இதுவரை மும்மலங்களில் ஆணவ மலம் பற்றி பார்த்தோம். அவை பற்றி நன்கு விளங்கியிருப்பீர்கள். அவை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க ஆயத்தமாக இருப்பீர்கள். அடுத்ததாக நாம் கண்மம் பற்றி நோக்குவோமா? ஆன்மாக்கள் செய்யும் செயல்களும் அவற்றின் விளைவுகளுமே கண்மம் எனப்படுகின்றன. ஆன்மாக்கள் செய்யும் செயல்களும் அவற்றின் விளைவுகளுமே கண்மம் எனப்படுகின்றன. கண்மம் என்பது வினை. கண்மம் என்பது வினை செயல் எனவும் பொருள்படும். ஆணவத்தின் பிடியிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்காகவே இறைவன் கருவிகரணங்களோடு கூடிய உடம்பை தந்துள்ளான். எமக்கு இறைவன் உடம்பை தந்துள்ளான். ஆன்மாக்கள் எடுக்கும் உடம்புகளுக்கு காரணமாய் பலவித போகங்களை தருவதும் ஆன்மாவை கைவிட்டு நீங்காததாய் மனம் வாக்கு காயம் என்பவற்றால் செயற்படுவதாய் அமைவதும் கண்மமாகும். கண்மம் வினை என்ற சொல்லாலும் குறிப்பிடுவது உண்டு. கண்மம் வினை என்ற சொல்லாலும் குறிப்பிடுவது உண்டு. இவை நல்வினை தீவினை என இருவகைப்படும். நல்வினை தீவினை என இருவகைப்படும். நல்வினை என்பது யாது? இறைவனின் திருவருள் வழி நின்று நல்லெண்ணத்தோடு செய்யப்படும் பக்தி, அன்பு, நீதி, உண்மை முதலான நட்பண்புகளை சார்ந்த வினைகள் நல்வினைகளாகும். பக்தி, அன்பு, நீதி, உண்மை முதலான நட்பண்புகளை சார்ந்த வினைகள் நல்வினைகளாகும். அவை ஆன்மாவுக்கு புண்ணியத்தை ஈட்டித்தரும் வினைகள். இந்த நல்வினைகள். மாணவர்களே, இவ்வாறான வினைகளைத்தான் நாம் செய்வதற்கு முயல வேண்டும். அவ்வாறனின் மாணவர்களே, தீவினை என்றால் என்ன? ஆணவத்தின் வழி நின்று பேராசை, கோபம், பொறாமை, அநீதி முதலான தீய பண்புகளை சார்ந்து செய்யப்படும் வினைகள் தீவினைகள் ஆகும். அவை ஆன்மாவை கெடுக்கும் வினைகள், பாவத்தை கொடுக்கும் வினைகள். இந்த தீவினைகள் எமக்கு என்னத்தை தருகின்றது மாணவர்களே? ஆம், பாவத்தை கொடுக்கின்றது. ஆகவே அவ்வாறான வினைகளை நாம் செய்யாதிருத்தல் நன்று. இங்கு நல்வினைகளை இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று பதிநல்வினை, பசு நல்வினை. நல்வினைகளை இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று பதி நல்வினை, பசு நல்வினை. தீவினைகளை இரண்டாக பிரிக்கலாம், பதி தீவினை, பசு தீவினை. பதி நல்வினை என்பது, மாணவர்களே, கடவுளுக்கும் மெய்யடியார்களுக்கும் செய்யும் வழிபாடுகளும் தொண்டுகளும் பதிநல்வினை எனப்படும். பதிநல்வினை என்பது கடவுளுக்கும் மெய்யடியார்களுக்கும் செய்யும் வழிபாடுகளும் தொண்டுகளும் பதிநல்வினை எனப்படும். பசு நல்வினை எனும் போது, பசு என்றால் உயிர், ஆகவே உயிர்களுக்கு செய்யும் நன்மைகள் பசு நல்வினைகள் எனப்படும். பதி தீவினை என்றால் என்ன? கடவுளுக்கும் மெய்யடியார்களுக்கும் செய்யும் கேடுகள் பதி தீவினை எனப்படும். பதி தீவினை என்றால் என்ன? கடவுளுக்கும் மெய்யடியார்களுக்கும் செய்யும் கேடுகள் பதி தீவினை எனப்படும். பசு தீவினை என்றால் என்ன? உயிர்களுக்கு செய்யும் கேடுகள் பசு தீவினை என அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, வினைகள் உடம்பால் மாத்திரம் செய்யப்படுவன அல்ல, உடம்பால் மாத்திரம் செய்யப்படுவன அல்ல. மனம், வாக்கு, காயம், அதாவது சிந்தனை, சொல், செயல் எனும் மூன்றினாலும் செய்யப்படுவன ஆகும். பிறருக்கு நன்மை செய்வது மாத்திரம் அல்ல, நன்மை செய்ய வேண்டும் என விரும்புவதும் மனதார அதற்கு சார்பாக பேசுவதும் புண்ணியமாக கருதப்படுகின்றது. எது புண்ணியமாக கருதப்படுகின்றது மாணவர்களே? நன்மை செய்ய வேண்டும் என விரும்புவதும் மனதார அதற்கு சார்பாக பேசுவதும் புண்ணியமாக கருதப்படுகின்றது. மாறாக களவெடுப்பது மாத்திரம் அல்ல, களவெடுக்க நினைப்பதும் களவுக்கு சார்பாக பேசுவதும், களவெடுக்க நினைப்பது மாத்திரமல்ல களவுக்கு சார்பாக பேசுவதும் களவெடுக்க தூண்டுவதும் எல்லாம் தீவினையே, அவையெல்லாம் தீவினையே. மாணவர்களே, பாவங்களிலிருந்து விடுவதற்கு, பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழி எது தெரியுமா? கூறுங்கள் பாப்போம். தீய எண்ணங்கள் உண்டாகும் போது அதனை உணர்ந்து அகிவதே பாவங்களிலிருந்து விடுவதற்கு சிறந்த வழிபாடும். தீய எண்ணங்கள் உண்டாகும் போது அதனை உணர்ந்து அகற்றி விடுவதே பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழியாகும். ஆன்மா தான் செய்த வினைகளின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் செய்த வினைகளை, வினை பயனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவித்தே ஆக வேண்டும். நல்வினை செய்தால் நல்வினை பயனும், தீவினை செய்தால் தீவினை பயனும் அனுபவிக்க நேரிடும். ஆன்மா அந்த பலன்களை அனுபவிக்கின்ற நேரத்திலும் புதிது புதிதாக வினைகளை செய்யும். எனவே அவற்றின் பயனையும் அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு வினை பயனும் ஆன்மாவை தொடர்ந்த வண்ணம் உள்ளன. அதனாலேயே ஆன்மா பல பிறவிகளை எடுக்க நேரிடுகின்றது. நாம் பல பிறவிகளை எடுப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா மாணவர்களே? இதுதான் காரணம். வினை பயனும் ஆன்மாவை தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இதனால் பல பிறவிகளை எடுக்க நேரிடுகின்றது. மாணவர்களே, ஆன்மா தான் செய்த நல்வினை தீவினைகளின் பலனை அனுபவிப்பதன் அடிப்படையில் வினைகளை மூன்று வகைப்படுத்தலாம். அவை பிரார்த்தம், ஆகாமியம், சஞ்சிதம். பிரார்த்தம், ஆகாமியம், சஞ்சிதம். பிரார்த்தம் என்றால் என்ன? நாம் அனுபவிக்கின்ற வினை பிரார்த்தம் எனப்படும். நாம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வினை பிரார்த்தம் எனப்படும். இதனை மாணவர்களே, இதனை விதி, ஊழ், தெய்வம், நியதி எனவும் கூறுவர். இந்த பிரார்த்த வினையை இவ்வாறு கூறுவர். அடுத்ததாக ஆகாமியம். ஆகாமியம் என்றால் என்ன? நாம் அனுபவிக்கின்ற போது புதிதாக செய்யப்படும் வினை ஆகாமியம் எனப்படும். நாம் தற்போது அனுபவிக்கின்ற போது புதிதாக சேர்கின்ற வினைகளை ஆகாமியம் என்போம். அடுத்ததாக சஞ்சிதம். சஞ்சிதம் என்பது பயனை அனுபவிக்கின்ற வினை. நாம் இந்த பயனை அனுபவிக்கின்ற வினை, எஞ்சிய வினை. இந்த மூவினைகளும் பல பிறவிகளிலும் செய்த வினைகளின் தொகுதியாகும். இந்த மூவினைகளும் பல பிறவிகளில் செய்த வினைகளின் தொகுதியாகும். மாணவர்களே, நல்வினையையும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்யும்போது அதற்கு பலன் உண்டாகின்றது. நல்வினையையும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்யும்போது அதற்கு பலன் உண்டாகின்றது. அதன் பலனாக பிறவி உண்டாகின்றது. நான் செய்கின்றேன் என்று எண்ணாது கடவுளுடைய திருவருள் செய்விக்கின்றது என்று அந்த செயல்களை கடவுளுடையதாக கருதிக்கொண்டால் அவை நிலையற்றனவான உலக இன்பங்களை தராது, நிலையானதாகிய முக்தி இன்பத்திற்கு வழி ஏற்படுத்தும். இத்தகைய வினைகளை நாம் எவ்வாறு அழைப்போம்? பற்றற்ற வினை. இறையர்ப்பணமாக செய்யப்படும் வினைகளை நாம் எவ்வாறு கூறுவோம்? பற்றற்ற வினை, நிஷ்காமிய கர்மம் எனவும் அதனை கூறுவோம். பற்றற்ற வினை அல்லது நிஷ்காமிய கர்மம் என்றும் சொல்வோம். இதுவே உயர்வான வினை. ஞானியர்கள் இத்தகைய வினைகளையே செய்கின்றார்கள். பற்றற்ற வினைகளையே ஞானியர்கள் செய்கின்றார்கள். மாணவர்களே, இதுவரை மும்மலங்களில் ஆணவம், கண்மம் பற்றி பார்த்தோம். மும்மலங்களில் அடுத்ததாக மாயை பற்றி பார்ப்போமா? ஆணவம், கண்மம், மாயை என்பதில் மாயை பற்றி பார்ப்போமா? ஆன்மாவின் உடல், கருவி, கரணங்கள், உலகம் முதலானவற்றுக்கு அடிப்படையாக அமைவது மாயை. அதாவது ஆன்மா உறைகின்ற உடலும் அந்த உடலோடு கூடி நிற்கும் ஆன்மா அறிவை பெற்றுக்கொள்வதற்கு வாயிலாக அமைகின்ற இந்திரியங்கள், அந்தகரணங்கள் முதலானவையும் ஆன்மா உடலோடு கூடியிருந்து வினைகளை செய்வதற்கு களமாக அமையும். உலகமும் அந்த உலகத்தில் ஆன்மா அனுபவிக்கும் அனைத்து போகப் பொருள்களும் தோன்றுவதற்கு மூலமாக அமைவது எதுவோ அதுவே மாயை எனப்படும். இதனை சுருங்க கூறுவோமாயின் மாணவர்களே, எல்லா காரியங்களுக்கும் தன்னிடத்தில் ஒடுங்குவதற்கும், எல்லா காரியங்களும் தன்னிடத்தில் ஒடுங்குவதற்கும், அவை தன்னிடத்தே தோன்றுவதற்கும் காரணமாக நிற்பது மாயை. ஆணவ வயப்பட்டு அறியாமையுள் மூழ்கியிருக்கும் ஆன்மாவுக்கு அறிவினை ஏற்படுத்தும் பொருட்டே இறைவன் அதற்கு தனு கரண புவன போகங்களை மாயையிலிருந்து உருவாக்கி அருள்கின்றான். இவற்றால் ஆன்மா அறிவை பெறுகின்றது என்பது உண்மையே. எனினும் அந்த அறிவு பூரணமான அறிவு அல்ல. நிலையில்லாத உலகை நிலையானது என்று என்ன செய்வது? நிலையில்லாத உலகை நிலையானது என்று என்ன செய்து அதில் ஆன்மாவை பற்று வைக்க செய்கின்ற மயக்க அறிவு அது. மாயை மயக்கம் தரும். அதனாலேதான் மாயையும் பாசம் எனப்படுகின்றது. மாயையின் காரியங்களே தனு கரண புவன போகம் என்பனவாம். இதனை சிவஞான சித்தியார் பின்வருமாறு கூறுகிறது. மாயையே உடலுமாகும், மாயையே உடலுமாகும், மாயையே கரணமாகும், மாயையே கரணமாகும், மாயையே புவனமாகும், மாயையே புவனமாகும், மாயையே பொறிகளாகும், மாயையே புலன்களாகும், மாயையே அண்டபிண்டம் யாவையும் மாயையேமாம் என்கின்றது. மேலும் திருவருட்பயன் இவ்வாறு கூறுகின்றது. மாணவர்களே, விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்கின்றது. விடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்கின்றது திருவருட்பயன். அதாவது ஆன்மா மாயை மூலம் பெற்றுக்கொண்ட சிற்றறிவை பயன்படுத்தி இறைவனை உணர்வதாகிய பேரறிவை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். மாயையானது ஆணவமாகிய பெரும் இருட்டினுள்ளே அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாவுக்கு இறைவனை அறிவதாகிய பேரொளி தோன்றும் வரையிலேயே அந்த ஆன்மாவினை கண்ம பலனுக்கு ஏற்ற வகையிலே வந்து ஒரு கைவிளக்கு போல வழிகாட்டி நிற்கும். மாயையானது ஆணவமாகிய பெரும் இருட்டினுள்ளே அழுந்தி கிடக்கின்ற ஆன்மாவுக்கு, இருட்டில இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு இறைவனை அறிவதாகிய பேரொளி தோன்றும் வரையிலும், இறைவன் வந்து பேரொளி, அந்த ஒளி தோன்றும் வரையிலும் அந்த ஆன்மாவின் கண்ம பலனுக்கு ஏற்ற வகையிலே வந்து ஒரு கைவிளக்கு போல வழிகாட்டி நிற்கும் இந்த மாயை. எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரமும் சைவநெறி பாடத்தில் மும்மலங்கள் பற்றி கலந்துரையாடினோம். இவை பற்றி நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். இவை பற்றிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு இலகுவாக தற்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும். எனவே மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடப்பரப்பினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஆசான் சுப்பையா பத்மநாதன். நன்றி, வணக்கம்.